is the owner of the kingdom. He is the king of kings and the lord of lords. அவர் மத்தியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவிலே. மத்தேயுவை வாசித்து பாருங்கள், மார்க்கை வாசித்து பாருங்கள். Is the kingdom, brother? Let me ask you, are you waiting for the kingdom? நீ ராஜ்யத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறாயா? அதுக்குள்ளே போக பிரயாசப்படுகிறாயா? அதுக்கு அவர் நிபந்தனைகளை வைத்திருக்கிறாரே. அவன் அவனுக்கு செய்த பலன், வேலையின்படி தக்க பலன் அவரோடு வருகிறதே. எல்லாரும் போக மாட்டார்கள் என்று தானே சொன்னார். இஸ்ரவேலுக்கு எகிப்தில் இருந்து புறப்பட்டு கானானுக்கு போகும் வரை காடேஷ் பானியாவிலே அவர்கள் திருப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு நடந்த எல்லா சம்பவங்களும் எங்களுக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரத்தில் கூட தேவனுடைய இளைப்பாறுதல் இனிமேல் வர, அதாவது இந்த ராஜ்யம் அதான் இளைப்பாறுதல். நாங்கள் ஏற்கனவே கண்டோம் அல்லவா, சிமியோன் அந்த இளைப்பாறுதலுக்காய் காத்திருந்தான், ஆறுதலுக்காய் காத்திருந்தான். தேவ ஜனத்துக்கு அந்த இளைப்பாறுதல் இனிமேல் வர வேண்டிய காரியம் அந்த ராஜ்யம். ஆனபடியினாலே உங்களில் எவனாகுதல் அவ்விசுவாசத்தினாலே உள்ளே போகாதவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருங்கள். எபிரேயர் 4:2 பயந்திருங்கள். பயப்படாது என்று தேவன் எத்தனையோ இடத்தில் சொல்லியிருக்கிறார். சிறு மந்தையை பயப்படாதே, ஜனமே பயப்படாதே, இஸ்ரவேல் என்கிற பூஜியை பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்க சொல்றார் பயப்படட்டாம், ஏன்னா எல்லாரும் போக மாட்டார்கள். போகாதவர்களுக்கு என்ன நடக்கும்? புறம்பான இருளிலே தள்ளப்பட்ட அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். எத்தனை வருடங்கள்? 1000. நீ போய் ஆராய்ந்து பார், வசனத்தை பார். நீ விசுவாசிக்கவில்லை, பைபிளை ஒரு பக்கத்திலே வாய். நீ இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை, நீ இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. Getting your sins and my sins forgiven is by faith, by repentance, and we get a free gift of forgiveness of sins. But entering the kingdom, it'll cost everything. பாவ மன்னிப்பு இலவசம், அது இயேசு செய்து முடித்த காரியம். மனம் திரும்புதலினாலும் விசுவாசத்தினாலும் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நேரத்திலே, ஒரு நாளிலே அது முடிந்தது, அது மாறாது. நீ தேவ குடும்பத்தில் நீ பிறந்தாய், ஓகே. இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அது உன்னுடைய பிரயாசம். அது அவரது நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய் நீ காணப்பட வேண்டும். இப்பொழுது அவர் ராஜ்யத்தில் நீ பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் கொடுத்த தாளந்துகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பெற்று இங்கே கொண்டு வந்த அந்த இடத்திலே நிலைநாட்டுவதற்கு அவரது காரியாலயம் ஜெருசலேமிலே இருக்கும். எங்க மோட்சம் போக போகிறாய்? அத்தியலோகமே விடு, அந்த எண்ணத்தை விடு, வஞ்சிக்கப்படாதே. செய்வதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் பரிசேயர்கள். அவன் இருதயத்திலே இருந்தது. எப்பொழுது வரும்? மத்தேயு 13 அதிலே இயேசு தீர்க்கதரிசிகளை பற்றி ஒரு காரியம் சொல்லுகிறார். மத்தேயு 13:17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும், ப்ராஃபெட்ஸ் அண்ட் தி ரைட்டியஸ் பீப்பிள், நீதிமான்கள் ரட்சிப்புக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆட்டுக்கடாக்களின் இரத்தமும் மற்ற காரியங்கள் இரத்தமும் இயேசு இரத்தம் சிந்தும் வரை அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த எகிப்திலே அவர்கள் ஆட்டுக்கடாவை அடித்து பூசின இரத்தம் மாதிரி நீதிமான்களும், நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்க விரும்பியும் காணாமலும் கேணாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் பிறகுதான் அந்த 19:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் விளங்காமல் இருக்கும் பொழுது பொல்லாங்கன் பிசாசு வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அந்த பிள்ளை இப்படியாக இருக்கிறது, மனம் உபயோகிக்கப்படியாமல் ஆத்மா பிடியிலே இருக்கிறது, சித்தம் பிடியிலே இருக்கிறது, உணர்ச்சிகள் பிடியிலே இருக்கிறது. அவள் இப்படியாக கிடப்பதுக்கு உடுத்து வரவில்லை. ஆனால் தேவனுடைய ஞானத்தின்படிக்கு ஏதோ காண்பிக்கிறார், நீ இப்படி இருக்கலாம், நீ செய்யலாம், ஆனால் உன் மனம் வேறெங்கியோ உனக்கு விளங்குவதில்லை, உணர்வதில்லை, வார்த்தை இருதயத்தில் இருப்பதில்லை, வார்த்தை வாயிலே இல்லை. அனைவரும் சிலாக்களுக்கு தூஷணம் இருக்குது வாயில, பஞ்சாதி தூஷணம் பேசுறாரு, பேய், தூஷணத்தின் பேய் உள்ளே. அல்லது நீ நோட்ஸ் எடுத்தாலும் வீட்டு போய் அதை கவனிக்க விடாது, பாடமாக்குறாய் முடிகிறது இல்லை, ஜபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாய், உனக்கு தலை சுத்துறது, நித்திரை வருகிறது. பில்லி சூரியம் மந்திரவாதம், பல வகைகளில் அவன் தடை பண்ணுவான், சாப்பாடை எடுத்து போடுவான். சாப்பாடு பிள்ளைகளுக்கு தேவை. அதான் யோவேல் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே சபைகளிலே இருந்து சாப்பாடை எடுத்து போட்டான், கோதுமை. அதனாலே எண்ணெய் வற்றி போயிட்டு, எண்ணெய் அங்கே இல்லை. ஆவியானவருடைய அபிஷேகம் அல்லது பிரசன்னம், அது ரெண்டும் இல்லாத பொழுது வார்த்தையும் ஆவியானவரும் சந்தோஷம் எப்படி வாரது? திராட்சை ரசம் ஒளிந்து போயிட்டு அது களி கூறுதல், கான். ஆனால் மனம் திரும்பினால் இவைகளை தேவன் திருப்பி கொடுப்பார் என்று சொன்னார். இந்த பச்சை பூச்சி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி எல்லாம் அசுத்தாவிகள். This army of demon spirits have invaded the church and Israel, the fig tree and the vine. திராட்சை மரமும் திராட்சை செடியும் அத்தி மரமும். மேய்ப்பர்கள் மூப்பர்கள் கண்ணை மூடிக்கொண்டு குரட்டை விடும் நாய்களாக இருந்தார்கள். எதிரி உள்ளே வந்தது கொலைக்கவும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட சோம்பேறி நாய்கள், குருட்டு நாய்கள். இதை வாசித்துப்பார். அண்ணா பிரதர், அப்படி சொல்றீங்க, சொல்றீங்களா? என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? அதப்படி அந்த கேள்வி. வேற குரல் இருக்கா? ஆண்டவர் அப்படியே சொல்லுவார். சபையை நடத்துகிறோம், எங்கள் விருப்பப்படி நடத்தவன். அந்த கடினமா அந்த இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, ஒரு டைம் இருக்க கூட நிப்பாட்ட வேணும். So even the prophets, they wanted to see உரிமையாளராகிய இயேசுவின் நாட்களை, அந்த மேசியாவின் நாட்களை காண ஆசையா இருந்தார்கள், ஆவலாக இருந்தார்கள். ராஜ்யத்தை பார்க்க அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது, நீங்க பாக்கியவான்கள், இன்றைக்கு இந்த செய்தி உனக்கு தெரியுது. Okay, so be careful what you do with the message. Now let's turn to Matthew chapter 20. Matthew chapter 20, verse 20 and 21. 20ஆம் அதிகாரம் மத்தேயு 20:21. இங்கே இயேசு சீஷர்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே இரண்டு மகன்மாரை கொண்ட ஒரு தாய் வருகிறாள். அவர்களுடைய பேர், one is James, the other one is John. The mother comes to Jesus. இயேசு உண்டே அவள் வருகிறாள். 20:20. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகி குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு, she worshipped him, the mother of John and James, they are brothers. ஜானும் ஜேம்ஸும் சகோதரர்கள், அம்மாவோட வரையினம். ஆரட்ட இயேசுவின் இடத்துல, நான் இப்படி எல்லாம் சொல்றது இங்க ஆக்களுக்கு தெரியா, விளங்காதபடியா, பிளீஸ் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, என்ன செய்யறது? அப்படியான சனம், அதவன் ஒரு சொல்ல சொல்லி போட்டாங்கால போயிருவன். இதுக்கு வாழைப்பழத்தை புடுங்கி உரிச்சு அது வாழத்து பழத்தை பிச்சு வாய் ஆவண்டன்னு சொல்லி உள்ளுக்கு வச்சு நாடிய வாழும் அல்லது துப்பி போடும். சில போல தொண்டையில இப்படி செய்ய வேணும், விழுங்குவேனே 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 அப்படியான சனம் என்ன செய்யறது? சூனியக்காரர்களிடத்திலே போய், மந்திரக்காரர்களிடத்திலே போய் பில்லி சூனியத்திலே கையை போட்டு நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது. கத்தோலிக்கர், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், இப்ப ஆவிக்குரிய சபையிலே தொடங்கி இருக்கிறது. கிட்டக்கிற எல்லாம் முண்டங்களை பேய்களை வணங்குறவர்களுக்கு அவளோடு கல்யாணம் பேசுறது. நான் இல்லைன்னு சொன்னோடனே என்ன கோபிக்கிறது? ரட்சிப்படையாத எத்தனையோ பேய்கள் இருக்குது ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும், ஆங்கிலிக்கன் சர்ச், மெதடிஸ்ட் சர்ச், கேத்தலிக் சர்ச், எல்லாரும் ரட்சிப்படந்தா இருக்கிறான். உன்னை போல ஒரு வஞ்சிக்கப்பட்டவன் உலகத்திலே இல்லை. கள்ள போதகன் இருக்கிறான், கள்ள போதலன் இருக்கிறான், கள்ள திக்கதரிசி இருக்கிறான், கள்ள மேய்ப்பன் இருக்கிறான், கள்ள சகோதரன் இருக்கிறான். ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய் அவன் வருவான். அந்த ஓநாய் தான் கண்களுக்குள்ளாக உன்னை பார்க்கும். நீ இழுபட்டு கொண்டு போவாய் சுனாமி தண்ணியில் போன மாதிரி. உன்னாண்ட அதுக்கு பிறகு பிடிக்கிறது. பிள்ளை 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 பிள்ளைண்டா எங்க பிள்ளை? தாய்மாருக்கு இது தெரியும். அந்த பேய் சொல்லுது, நான் உன்னை கேட்டா விட்டால் சாவனண்டு. இந்த தாய் இயேசு வண்டி வந்து அவரை தொழுது கொண்டு, உம்முடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். ஜான் ஜேம்ஸ் தாய் இயேசு அண்டை வந்து சொல்றாள், இங்கே இருக்கிறியா? பாதி அதெல்லாம் நான் கேட்க வேணும். இது பாருங்கோ, உங்களுக்கு தெரியா இந்த தொழில் எப்படிப்பட்ட தொழில் என்று நான் கேட்க வேணும். அது உணாவி உணாவி காலை அப்படி இப்படி செய்யுது, அப்படி இப்படி யோசிச்சு என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் போற எங்கேயோ நடந்து தெரியுது, எங்கேயோ எங்கேயோ நடந்து தெரியுது. அல்லது இதுவரைக்கும் சபை பத்தி எழும்பி இருக்கணுமே, எழும்பத்தான் போவது. அது கொஞ்ச பேர் எழும்பத்தான் போவது. அவரது வாச்சை நெருப்பு. இருக்கிறவன் இரு, இருந்து பொச்சு மட்ட மாதிரி நீ போஞ்சு கொண்டுகிட அதெல்லாம் இருக்க விரும்புகிறவன் வாத்தையை பிடிச்சு கொண்டு ஓடு, அவருக்கு பின்னால ஓடு. விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை எனக்கு சொல்லி தரத்தால் வேண்டி. அப்ப நானும் படுத்த ஒரு காரியம் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். 21 அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே. ஆண்டவரே, எனக்கு ஜானும் ஜேம்ஸும் என்று ரெண்டு பிள்ளைகள். ஆண்டவரே, அவங்க நிறையத்துக்கு போவாம அவங்களை மோட்சத்தில் எடுத்துக்கொள்ளுமா ஆண்டவரே? இப்படி கேட்டாளா? இதான் இப்பத்தைய கண்டறியாத ஆண்டவர வசனத்தில் இல்லாத நீ எப்படி சும்மா இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாய்? இதை நான் பேச, கடவுளை உனக்கு இருக்கே நாம வர வேணும் தான பட்டால், இனி நான் என்ன பெரிய ஒரு பந்தத்தை எடுத்து வந்து விட்ட கதலைக்கு கீழே போடுறதா நெருப்ப? ஏன் கதலைக்கு கீழே இருக்காக்களுக்கு மட்டும், இதுக்குள்ள இருக்கிற நிலத்துல நான் என்ன போடுறேன்? தலையில பத்த வைக்க வேணும். எப்படி நீ கேட்டுக்கொண்டு இருப்பாய்? இவள் வந்து கேட்கிறான், உம்முடைய ராட்சியத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலே, ஒருவன் உமது இடது பக்கத்திலே இருக்க அருள் செய்ய வேண்டும். நீ இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை, இயேசு சொல்லவில்லை, அவளை கடிந்து கொள்ளவில்லை. அது ஒரு நல்ல வாஞ்சை. ராஜ்யத்திலே பதவிகள் உண்டு. ஓ எஸ், நீ எவ்விதமாய் ஜீவிக்கிறாய், எவ்விதமாய் ஒருத்தல் பண்ணுகிறாய், எவ்விதமாக உன் நேரங்களை ஒதுக்கினாய், எவ்விதமாக உன் பணத்தை, உன்னுடைய வாகனத்தை, உன் வீட்டை, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி ஒப்பு கொடுத்தாய் அவரது நாமத்துக்காக, அவரது ராஜ்யத்துக்காக? அவர் சொன்னாரா இல்லையா, எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, தேசத்தையாவது, நிலங்களையாவது, பிள்ளைகளையாவது, தகவலன் சகோதரி புருஷாவது மனைவியாவது விட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் நூறத்தனையாகவும் வரும் அந்த நாட்களிலே நித்திய ஜீவனையும் அடைவார்கள். நித்திய ஜீவன் வரும் நாட்களிலே, வரும் காலத்தில் நித்திய ஜீவன், அதுதான் அரசாளுகை 1000 வருஷம். இப்ப விளங்குதா? உனக்கு ஜீவன் உண்டு, நீ சுவாசித்த ரத்தத்தை நான் கழுவப்பட்டால். ஆனால் இட்டர்னல் லைஃப் இஸ் ஏஜ் லாஸ்டிங் லைஃப், ஒரு காலகட்டத்துக்கு கொடுக்கப்படுகிற அவருடைய எஜமானுடைய உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்து ஆளுக செய்வதே. அதுதான் இம்மையில் உரத்தனையாக மறுமையில், அதை குறித்து நான் இப்போ பேச வரல. இம்மை மறுமை அவர் நித்திய ஜீவரையும் பெற்றுக்கொள்வார்கள், அரசாளுகையை பெற்றுக்கொள்வார்கள், அவரோடு அரசாளுவார்கள். எங்கே பரலோகத்தில் அப்படி ஒன்றுமே இல்லையே, எருசலேமிலே பூமியிலே அரசாட்சி பூமியிலே நடக்கும். எவ்வளவு காலம்? தொடர்ந்து நடக்கும். புதிய வானம் புதிய பூமி எல்லாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நியாயத்தமா? நியாயத்தமா? அதன்படி ஜீவிக்கிறாயா? ஒருவர் ஒரு அன்பு கூறுகிறாயா? பாறை சுமைகளாலே சுமந்து மூட்டை மூட்டையாக தலையிலே சுமந்து கொண்டு என்னண்டு நீ அவருக்கு பின்னால போக போறாய்? சோ இயேசு மறுபடியாக, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை பேப்டிசம் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? அதாவது இது கடினமான காரியம். நான் போகிற பாதை, நான் ஒருத்தல் செய்த பட்ட இந்த வாழ்க்கை, நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுத்த இந்த வாழ்க்கை, அதான் அவர் சொல்கிறார். அதை நீங்கள் பின்பற்ற முடியுமா? ஒருவேளையும் சில வேலை போய் மறிக்கும்படி காண்டவர் சொல்ல இல்லை, சரியில் பிரகாரமாக. அதாவது there are so many things that you got to leave, there are so many things that you have to sacrifice. என்னுடைய அர்ப்பணம் செய்யப்பட்ட வாழ்க்கை, இதை ஜீவிக்க முடியுமா இவர்களால்? நீங்கள் அந்த பாத்திரத்தில் குடிப்பீர்களா? இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலம் கூடுமானால் அகலட்டும் சொல்லவில்லையா? அந்த கெச்சமேனையிலே சொல்லவில்லையா? ஆண்டவரே, யாரோடு நான் பேசுகிறேன்? தேவனே கேளுங்கோ, நீங்களாக அதில் கேளுங்கோ. கடைசியில் சொன்னால் இது அகல முடியாதென்றால் என் சித்தப்படியிலும் சித்தப்படி ஆகட்டும். அந்த பாத்திரத்தை குடித்தார், அதாவது அந்த கொடூரமான அந்த பாடுகள் கூட கடந்து சென்றார். Enter in the kingdom will cost everything. How many things? Everything. அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களா கூடும் என்று சொன்னார்கள். 23 அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறைத்தார்கள். அந்த நேரத்திலே பல பிரச்சனைகளுக்கு கூடாக பலரால் நிந்திக்கப்பட்டார்கள், வாரினால் அடிபட்டார்கள் சீஷர்கள். அதற்கு அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்காரும்படி என் பிதாவினாலே எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். ஜானும் ஜேம்ஸும் தாய் வந்து இப்படி கேட்க, அடுத்த வசனம், மற்ற 10 பேருடைய முகமும் இங்க பேர் விழுந்து போச்சு. They are not perfect. எங்களை போல மனுஷர்கள். See, the Bible is a down-to-earth book. எல்லாம் வெளிப்படையாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஐயோ, இது ஒன்றும் விளங்காத உனக்கு. கிரேக்க பாஷையிலேயும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டாலும் எங்களுக்கு விளங்கக்கூடிய விதமாய் ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு பிழைகள் கிடக்கிறது உண்மைதான். பட் அதை கொடுத்து இருக்கிறார். So the mother of James and John, she was waiting for the kingdom. Did you see that? How ராஜ்யத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தால். Messiah had to come. மேசியா வரத்தான் வேணும், இஸ்ரவேலையாளுக்கு செய்யத்தான் வேணும். ஏன்? தீக்கு தரிசிகள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதோட மரியாதை கதையெல்லாம் இடையில எல்லாம் கேட்டிருப்பாள் தானே. அந்த மரியாதைக்கு வந்ததாம், இப்படி யோசிப்பு கல்யாணம் கட்டினது அவள் தானே, அந்த இயேசு பிறந்ததாம். அப்போ இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார் சீஷர்களாக. அப்போ அந்த அதில் அந்த கபிரியல் வந்து சொன்னதெல்லாம் அவருடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அவரது ராட்சியத்துக்கு முடிவிடாது. அவங்களுக்கு எங்கால டெலிவிஷனும் செல்போனும் டெலிஃபோனும் மதுவும் இதுவும் சிஎன்என்னும் அதுவும் இல்லை, ஒன்றவே இல்லை அவங்களுக்கு. அவங்க எந்த நேரம் வார்த்தையை ஓடி பார்த்து கொண்டு வந்த வார்த்தையை கரைச்சி குடிச்சு கொண்டிருந்த அவங்க சொல்லிக்கப்படுறதாது அவங்க செய்யணும். She has a kingdom in her heart. ராஜ்யத்தை இருதயத்தில் வைத்தவளாக. All right, now I'm going to come. Luke chapter 23. Oh, this is really interesting. இது ஒரு அற்புதமான லூக்கா 23 அதிகாரத்தில் 39 வசனம். இயேசுவின் ஊழியம் முடிந்தது, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான். ஊழியத்தின் நாட்கள் முடிந்து போயிற்று. சிஷ்யர்களை விட்டு பிரிக்கப்படுகிறார். அவர்களையும் கொன்று போட இந்த போர் வீரர்கள் வந்தார்கள். இயேசு சொன்னார், என்னைத்தானே நீங்கள் பிடிக்க வந்தீர்கள், இவர்களை போக விடுங்கள். Can you see? அதன்படி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார். ராஜ்யத்தை குறித்து கேட்டதும் சொன்னார், இதற்காகவே பிறந்தேன். எல்லாரும் கூச்சல் போட்டார்கள். அவரை சிலுவையிலே அறையும். Jesus watches everyone. எத்தனையோ பேர் அவர் ஊழியத்திலே விடுதலை அடைந்தவர்கள். எல்லாரும் ஒரே மூச்சாக கூச்சல் போட்டார்கள். அவரை கொண்டு போய் அறைந்தார்கள். இரண்டு கள்ளர்கள் மறியல்ல இருந்தார்கள். பரபாசை விடுதலை ஆக்கினார்கள். யாரு உங்களுக்கு விடுதலை ஆக்க வேணும்? பரபாசா? கிறிஸ்து எனப்பட்ட உங்கள் ராஜாவா? அவர்கள் பரபாஸ் என்று சொன்னார்கள். இந்த விடுதலையாக்கப்பட்ட பரபாஸ் தான் நாங்கள் ஒவ்வொருவரும். அவர் நம்முடைய இடத்தை எடுத்தார். பிதாவின் சித்தம் முற்றிலும் அந்நிறை ஒரு நேரம். அந்த இரண்டு கள்ளர்கள் அந்த மாதிரி அல்ல. இரண்டு பேருக்கும் அறிவிக்கப்படுகிறது, இன்றைக்கு யோர் எக்ஸிகியூஷன், உங்களுக்கு மரணம். உங்களையும் சிறுவையில் அறைய போடுகிறார்கள். மாரியல்ல பல கதைகள் நடந்திருக்கும். அசுரையனாகிய இயேசு எப்படியாக அற்புதங்களை செய்து கொண்டு போகிறார். ஆனால் சிலுவை மரணத்துக்காக அவரும் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். கட்டாயம். மாரியல் கால் அந்த இடத்தை காக்கிறவன் வருகிறான். கதவை திறக்கிறான். இருளை வெளியே விடுகிறான். இவர்களும் கொண்டு போகப்படுகிறார்கள். சிலுவை இவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஒவ்வொரு கையாக இரண்டு கால்களும். இரண்டு கள்ளர்களும் ஒரு பக்கத்திலே அவர்களை நாட்டினார்கள். இந்த கள்ளன் ஏற்கனவே தன் வாழ்க்கையிலே எதை கேள்விப்பட்டானோ நாம் அறியோம். வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாய் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். 39 வசனத்திலே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்குறிக்குட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி அவன் அவரை பார்த்து கொஞ்ச நிமிஷங்களில் அவன் உயிர் போக போகிறது. வேதனையோடு தொங்குகிறான். ஏற்கனவே தேவன் நிச்சயம் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசு எல்லா இடத்திலும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். அவர் பேசிய வார்த்தைகள் அவனுக்கு சொல்லி இருப்பார்கள். இன்றைக்கு என்ன செய்தார், இன்றைக்கு என்ன செய்தார், அந்த லாசரஸ் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பினாராம். வேத வாக்கியம் அவனுக்கு நினைவு கூர்ந்திருக்கும். அவன் எப்படியா இந்த வெளிச்சத்தை அந்த மறியலுக்குள்ளே அவன் கிடைச்சிருக்கோ நாம் அறியும். ஆனாலும் வேத வாக்கியங்களை நம்பிதான் அவன் மரணம் நிச்சயம். இயேசுவை காண முடியாத ஒரு பாக்கியம், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று அவன் அறியிருப்பான். ஒரு வழி ஜபித்திருக்கலாம், பிதாவே ஆபிரகாமே தேவனே, நான் அவரை காண இருக்க முடிகிறது இல்லையே, நான் இதுக்குள்ளேயே கிடக்கிறேன், என்னை கொண்டு போய் என்னை சாகடிப்பார்களே, யார் கண்டது, இது ஒன்றும் எழுதப்படவில்லை. அந்த நாள் வந்தது, கூர்ந்து கவனித்திருப்பான். அவர் பேசிய வார்த்தைகள் பக்கத்திலே தானே அறையப்பட்டார். அவர் எட்டி அந்த மற்ற கடனுக்கு சொன்னான், தானே நீ ஏன் இப்படி பேசுகிறாய், எங்களுக்கு தகுந்த தண்டனை சரி, இவர் ஒன்றும் அறியாதவர். இயேசு கேட்கிறார், வாயை திறக்கவில்லை. ஓ, I like that scene. அந்த சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் நினைத்திருக்காத நாள், அவன் எதிர்பாராத நாள், பிசாசின் கையில் இருந்து விடுதலையாக்கவும் இலவச பாவ மன்னிப்பை கொடுக்கவும் மேசியா வந்து ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே தொங்க, நானும் அவர் பக்கத்திலே அறையப்படுவேன் என்று நினைச்சே இருக்க மாட்டான். தேவன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மற்றவன் அவரை தூற்றினான், மற்ற கள்ளன். எத்தனையோ வசனங்களை பேசினார், கேட்டான், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அதை கேட்டான், பிதாவே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள், அதையும் கேட்டான். பார்த்தீங்களா, ஒரு கள்ளன் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான், அவர் வாயினாலே மற்றவன் அதே வார்த்தைகளை கேட்டும் அவன் இருதயம் கடினப்படுகிறது. நீ எந்த நிலையிலே இருக்கிறாய், வந்து போகிறாயா, இன்றைக்கும் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எல்லா வார்த்தைகளும் பேசப்பட்டாச்சு. அந்த தொங்கின பிரகாரம் அவன் அவரை திரும்பி பார்க்கிறான். அவர் வலது பக்கத்திலே அறையப்பட்டு என்ன சொல்கிறான், அவன் இயேசுவை நோக்கி, 42வது வசனம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன், மோட்சமோ பரலோகமோ எதுவோ இங்கே கூறப்படவில்லை. This thief repented, மனம் திரும்பினான், ராஜ்யத்தை விசுவாசித்தான், தீர்க்கதரிசிகளையும் எழுதின வாக்கியங்களையும் விசுவாசித்தான். மறியலிலே இருந்தாலும் மேசியா வந்து ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் என்பதை அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, தான் தானியேல் புத்தகத்திலே 1வது வருகையிலே அவர் வந்து தம்மை ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள ஒரு தேசத்தை விட்டு அறுப்புண்டு போவார், தமக்காக அல்ல ஜனங்களுக்காக எல்லாம் அவன் அதை அறிந்திருந்தான். சிறு வயதிலே தாய் தாப்பன் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். He believed in the coming kingdom. மேசியா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்திலே வருகிறார் என்பதை, வரத்தான் வேணும் என்பதை நம்பி இருந்தான். உடனடியாக அவன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை, அவன் என் பாவங்களை மன்னியும் என்றும் சொல்லவில்லை, அவன் என்னை மோட்சத்திலே சேர்த்துக் கொண்டாலும் சொல்லவில்லை, நரகத்திலே இருந்து என்னை விடுவியும் என்று சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கிடைத்தது, இன்னும் அவர் உயிரோடு தொங்குகிறார். இவன் சொல்லுகிறான், Lord, Lord, remember me when you come in your kingdom. ராஜ்யத்தை விசுவாசித்தான். ஒன்றே, இயேசு கிறிஸ்து மரித்தாலும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்திருப்பார் என்று விசுவாசித்தான். இரண்டே, அவர் மறுபடியும் உலகத்துக்கு ராஜ்யத்தோடு வருவார் என்று விசுவாசித்தான். மூன்று, இந்த நாளை அகல பாருங்க சபையில, பரலோகத்தில் ஒரு மூலையில் ஒரு குசினி, அது ஒரு மூல முடுக்கல போனால் காணும், போய் வருவார்கள் சும்மா, அல்லது காணிக்க போட்டால் காணும். இவன் ராஜ்யத்தை விசுவாசித்தான். முதல் ராஜ்யத்தில் இனி திரும்பும் பொழுது என்னவாம், அடியனை நினைவு கூந்தரளும், நினைவு கூந்தரளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, Now watch, Jesus had time to speak to him. அந்த கொடூர வேதனை நேரத்திலே இயேசு ஒரு மனுஷனோடு பேச அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கைகளை வைத்து ஜெபிக்க முடியவில்லை, கை அறையப்பட்டாயிற்று. நடந்து போன கால்கள் அறையப்பட்டாய்த்து, வீடு வீடாய் தெரிந்தது. இப்ப வாய் மட்டும்தான் இருக்குது. அதான் சொன்னார், இவர்களை மன்னி, இவர்கள் அறியாது செய்கிறார்கள். அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தான். போன வருஷம் தான் அந்த படத்திலே நடித்த அந்த அவன் பொனேஷ், அவன் ரட்சிப்பு அடைந்து அவன் இறந்து போனான். வயது உள்ளவனாய் அவன் சொன்னதை நான் கேட்டேன். அந்த காட்சி நடக்கும் பொழுது ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அந்த சிலுவை அடியிலே அடக்க முடியாத ஒரு அழுகை வந்து கண்ணெல்லாம் நிரம்பி தடுமாறி அந்த கிளிப்ஸ், அந்த சீனை கேமராவில் இப்பொழுது எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாமல் போய்விட்டதாம். எல்லாரும் அநேகமானவர்கள் அழைத்து வாங்கி விட்டார்கள். அதனால டைரக்டர் சொன்னார், கட், கொஞ்சம் நிப்பாட்டுங்கள். அதோடு எடுத்திருந்தால் எப்படி இது, அவர்கள் தாங்க முடியவில்லை. இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். உண்மையான மொழிபெயர்ப்பு, இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோட கூட நீ பரதீசில் இருப்பாய். ஏனென்றால் அவன் மரித்து ஆபிரகாம் போகும் இடத்துக்கு போனான், இயேசு மரித்து பாதாளங்களில் இறங்கினான், அந்த ஐசுவரியவான் போன இடத்துக்கு நெருப்பு, பாவத்தின் முழு தண்டனையும் கட்டப்பட வேண்டும். என்ன செய்ய போகிறாய்? கடைசி நேரத்தில் கேட்டானே, Remember me, Lord, when you come in your kingdom. ராஜ்யத்துக்காக காத்திருந்தவரில் இந்த கள்ளனும் ஒருவன், நீ அதற்காக காத்திருக்கிறாய். இயேசு ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். சீர்திருத்த நாட்கள் முடிந்ததும் அந்த நேரத்துக்கு சரியாக அனுப்புவார் தேவன் இயேசுவை. தேசங்களிலே கொந்தளிப்பு எழும்புகிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளிலும் கவனித்தபடியே, அதற்காக ஜபம் பண்ணினபடியே, ஏனது ராஜாவின் நகரம் எருசலேம், அந்த மாஸ்க், அந்த பொன்னாலே செய்யப்பட்ட மாதிரி அந்த டோம், அது இருக்கும் இடம் யூதர்களுக்கு சொந்தமானது. அது சாலமோனின் தேவாலயம் இருந்த இடம். அது மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்கப்படும், தேவஜனத்துக்கு கொடுக்கப்படும். அவர் வரத்தான் வேணும். இதுவா உன் நம்பிக்கை? உலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது, பைத்தியம். அறியாமல் கொண்டாடுவதினால் பைத்தியம். அவர் டிசம்பர் பிறக்கவும் இல்லை, 25 பிறக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனாலே அது பெரிய ஒரு பிழை என்று சொல்லுகிறேனா? இல்லை. இதெல்லாம் உலக பிரகாரமாக வைக்கப்பட்ட காரியம். யாரும் அதை கொண்டாடவில்லை ஆரம்பத்தில். இதெல்லாம் புறஜாதியார் மூலமாக வரப்பட்ட காரியங்கள். எனிவே, சோ தி thief on the right side, he was looking forward to the kingdom. Are you? ஏ சும்மா வந்து போகிறாய்? என் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் எடுத்து இவளை பார்க்கலாது. நான் சொன்ன இப்ப இந்த வசனங்களை எடுத்து நீ ஏன் பார்க்கலாது? ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போஸ்தலர் 3:3 உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்களாக தம்மை காண்பித்து ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதை அவன் ஏற்றுக்கொள்ளும். He was speaking about the kingdom of God, the things pertaining to the kingdom of God. 40 days after the resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. அப்ப அந்த நேரத்திலே 4 அப்போஸ்தலர் 3 சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொன்னார். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலேயே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். You see that? இந்த காலத்திலேயா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீர்? அவர்கள் விசுவாசித்தது, காத்திருந்தது, தியானித்தது எல்லாம் ராஜ்யம். அவர்கள் பரலோகத்தை யோசிக்கவில்லை, அங்க பூங்காவனத்தையோ என்னத்தையோ யோசிக்கவில்லை, பொன்னான தெருவை யோசிக்கவில்லை. பைத்தியமான பிரசங்கங்கள் எங்க கிடந்து புறக்கினான்னு தெரியாது. இந்த நாட்களில இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுது. நீர் வந்தீர், பாவத்து நிவரணமாக உண்மை ஒப்பு கொடுத்தீர், டேனியல் சொன்னபடி அறுப்புண்டு போய் மரணத்தை வென்றீர். இப்பொழுது அதை நிலைநாட்ட போகிறேன். Looking forward to the kingdom. Look at the church. சபை என்ன செய்தது? மரண அடக்கம் பண்ணது, நினைவாஞ்சலி 1 கொண்டாடுது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுது. இரண்டாயிரம் பிழையில் இந்த ராஜ்யத்தின் செய்தியை விட்டாய். அந்த கள்ளன் மனம் திரும்பி அவன் இருதயத்தில் இருந்தது ராஜ்யம். அவன் விசுவாசித்தது இயேசு திரும்பி வருவார். உம்முடைய வருகையிலே அவர் உயிர்த்தெழுந்துவார் என்றும் விசுவாசித்தான். வார்த்தை அதப்படியாது. Remember me. So they were talking about the kingdom. Are you going to set it up? அவர் சொன்னார், நேர காலம் உங்களுடையதல்ல. அவர் அவளை கடிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நேர காலத்தை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்டாயம் ராஜ்யம் நிலைநாட்டப்படும். அந்த நேர காலம் கர்த்தருடையது, அது பிதாவினுடையது. அவர் தான் அது நிச்சயிப்பார் எப்பன்னு சொல்லி. ஆனால் ராஜ்யம் வாரது முக்கியம், வரத்தான் வேணும். தீர்க்க தரிசன வசனங்களின் படி எருசலேமிலே நிலைநாட்டப்படத்தான் வேணும். நீ ஆயத்தமா? அதற்காக உழைக்கிறோமா? கள்ளனுக்கு இனி ஒன்றும் இல்லை. அதாவது அந்த ராஜ்யத்திலே வேலை செய்ய முடியவில்லை. சீஷர்களோடு சேர்ந்து அவன் ஆத்தும் ஆதாயங்களை செய்து பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி கிராமங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கப்படுத்த தன்னை சாட்சியாக வைத்திருக்க அவனால் முடியவில்லை. அவன் சில வேலையை தொங்குகிறான். நீ What will you do? உன் கைகளையும் கால்களையும் வைத்து என்ன செய்வாய்? உன் நேரத்தையும் பணத்தையும் வாகனத்தையும் வைத்து என்ன செய்வாய்? ராஜ்யத்துக்காக என்ன செய்வாய்? எனக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் தேசங்களை, நிலங்களை, புருஷனை, மனைவியை, பிள்ளைகளை விட்டவன் எவனும், சகோதரி சகோதரனை, இந்த உலகத்திலே இந்த கொடிய காலம் நடந்து கொண்டிருக்கும் நூறத்தனையாக தாய்மார் சகோதரிமார் சகோதரர்கள் பிள்ளைகள் நிலங்கள் அதுவும் கிடைத்து மறுமையிலே இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியின் நாள் அந்த 1000 வருஷம் அந்த எருசலேமிலே, அதன் பிறகு நித்திய ஆட்சி, புதிய வானம் புதிய பூமி எல்லாமே உண்மை. அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். தீர்க்க தரிசிகளும் உரைத்த வாக்குகளையும் நம்புவதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி மோசே முதல் சங்கீத புத்தகங்களிலும் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்களிலும் அவரை குறித்து கூறப்பட்ட வசனங்களை விளங்கப்படுத்தி கொண்டே வந்தார். அந்த எம்மாவு தெருவிலே வசனத்தை விளங்கப்படுத்தினார். வசனம், நீ திரிகிறாய் கட்டவிழ்ந்த மாடு மாதிரி, உனக்கு வேலை 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 வேலை, குடும்ப 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 குடும்பம், உனக்கு படிப்பு 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 படிப்பு, உனக்கு இதுவரை பார்க்க நேரம் இல்லை. அவனுக்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது அடியேனை நினைவு கூர்ந்தருள். What a short prayer. ஒரு சிறிய ஜெபம் சாக போவதற்கு முன்பதாக அவன் சொல்லல, ஆனாலே எனக்கு பயமா இருக்குது, நான் கண்ணை மூட போறேன், என்ன பிசாசன கையிலேருந்து கத்துக்கொள்ளும், நேரத்துக்கு என்னை போகப்படாதையும் என்ன மோட்சத்தில் சேர்த்துக்கொள்ளும், இப்படி சொன்னா கிங்டம், த கிங்டம், த கிங்டம். ஓ, ஹி பிலீவ்ட் அண்ட் ஜீசஸ் said, "Oh, sure, you will be there." See that? லூக்கா 23 50-51. இங்கேயும் ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஜோசப்ங்கிற அவனுடைய பெயர். அவன் இருந்த இடம் லூக்கா 23 அதிலே 50வது வசனம். யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஓகே, இது மாதிரி ஆளின் யோசேப்பு அல்ல. இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் ஊழியத்தில் கலந்து கொண்டானோ எனக்கு அது தெரியாது. ஆனால் அவன் இருந்த ஊர் கூறப்படுகிறது, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவன். A city called Arimathea. அதிலே இருந்து வந்தவன். ஓகே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், தயுகோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், நீ விடுதலையாகாமல் உன் கட்டுக்கள் முறியாமல் உன் ஆத்மாவில் இருக்கும் பாம்புகள் வெளியே போகாமல் இந்த உலக இச்சைகளின் கவலைகளிலும் இருந்து நீ விடுதலை அடையாமல் இந்த சாப்பாடு, நான் கொடுக்கிற சாப்பாடை நீ சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ள முடியாது. வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல எல்லாவற்றையும் மறப்பாய். வாலிப பிள்ளைகள் கேள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வார்த்தை உனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த யோசேப்பு என்று பேர் கொண்டவன் அவன் காத்திருந்தது சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். He was waiting for the kingdom. தீர்க்கதரிசிகள் அதைத்தான் சொன்னார்கள். மேசியா முதல் வந்து பாவத்தின் தண்டனை கட்ட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அது நற்செய்தி அல்ல, அது தேவ குடும்பத்துக்குள்ளே போறதுக்கு வழி. நற்செய்தி, தேவன் மனுஷனாகி உலகத்துக்கு வந்து மரணத்தை ருசித்து மரணத்தை வென்று மறுபடியும் அவர் ராஜ்யத்தோடு பரிசுத்தவங்களோடு வந்து அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தவர்கள் அவரை பின்பற்றியவர்களோடு பூமியிலே இன்றென்றைக்கும் அரசாளுவார்கள், இன்றென்றைக்கும் அரசாளுவார்கள். இது நடக்காது என்றால் பெத்லேமிலே நடந்ததும் கல்வாரியிலே நடந்ததும் நடக்கவில்லை. உன்னை பொறுத்தவரையிலே உனக்கு நம்ப முடிய முடியவில்லையானா, முதல் வருகையை குறித்து 360 வசனங்கள், இரண்டாவது வருகை, ஓ ஐ திங்க் இட்ஸ் அபவுட் மோர் தென் 200 or more, no, it's actually more. தேவனுடைய ராஜ்யத்துக்காய் காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவர்கள் எடுத்த நடவடிக்கையும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றதையும் அவர்கள் போட்டு அவரை எப்படியாவது முடிச்சு கட்டணும், அதுகளுக்கு அவன் எடுபடவே இல்லை. அவன் வசனமாக இருந்தான், இவர் தான் மேசியா. போய் அந்த அவருடைய உடலை கேட்டான், பிலாத்துவின் இடத்துல பிலாத்து கொடுத்தான், தேவன் அதை அனுமதித்தான். அவனும் காத்திருந்தான். கடைசியாக லூகா 24 அதிகாரம் இங்கே தெரிவு. Do you know the Emmaus street is still there in Middle East, Israel, the city called Damascus. அதுக்கு போகும் தெரு, தமஸ்குக்கு போகும் தெரு, பவுல் ஆக்களை பிடிச்சு கொண்டு போன இடம் எல்லாமே ஜெரிகோ, காசா பட்டணம் எல்லாம் இப்பவும் அதே பேர் தான். பெத்லகேம், ஜெருசலேம், கேனான், கானானூர் எல்லாம் தேவனுக்குரியது, மேசியாவுக்குரியது, அவரோடு உடன் சுதந்திரர்கள் நாங்கள், எங்களுக்கு உரியது. தேவனுடைய வார்த்தையின்படி யாரும் பிச்சு பிடுங்க இயலாது. அதில் நீயும் நானும் ஜபிக்க வேணும். அந்த வைராக்கியம் உனக்கு இல்லையோ அநேகமாக உனக்கு விடுதலை தேவை, அல்லது ரட்சிப்பு இல்லை. How can you? 24:20-21 இயேசுவோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள், ஆனால் இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. இவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், இப்படி எல்லாம் நடந்ததுண்டு. அவர் என்ன சொல்றார்? 19 வசனம், எவைகள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். There you go. They believed in the kingdom. அவர் தான் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர் தான் இந்த ரோம இந்த ஆளுகையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர் தான் எங்களுக்கு ராஜாவா இருப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ராஜாவோடு பேசுகிறார்கள். அவர் வடிவா கேட்டுக்கொண்டு வருகிறார், அப்படியா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனிப்பாராம். அவர்களின் நினைவாய் வைத்திருப்பதுக்கு அவர்கள் பெயர்கள் கூட இந்த நாளிலே பேசுவார்கள் என்று சொல்லி அங்கே புத்தகம் ஒன்று இருந்தது, எழுதி மல்கியாவை வாசித்துப்பார். அவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். இங்கேயும் நிச்சயம் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே. Then you will know, oh my God, wasted my time. அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். சும்மா சொல்லாது, நான் ரட்சிப்பாடு சும்மா நான் அந்த சேச்சுக்கு பாருன். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சல்ல, தேவனுடைய ராஜ்யம் வல்லமையிலே இருக்கிறது. அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியானவருக்குள் உண்டாகும் களி கூறுதல். எவ்வளவோ ஆண்டவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால், அவர் கொடுத்த பிள்ளைகளுக்கு மூலமாக, அவர் கொடுத்த சகல திறந்த வழிகளின் மூலமாக இந்த படிப்பினைகளை நாங்கள் பல வழிகளிலே வெளியே விட நாங்கள் வெளியே விட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இது ஆன்லைனில் போய்கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்திலே இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாங்க, இதை திறந்து பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது தொடங்கிய நேரம் தொடக்கம். இங்கே இருந்து வெளியே போனவர்கள் பார்க்கிறார்களாம் என்று கேள்விப்பட்டேன். God bless you. பரிதாபம் எச்சினியோ பேர் கிடைத்தும் கிடைக்காதது மாதிரி, கிட்ட வந்தார்கள் ராஜ்யத்துக்குள்ளே போகிற மாதிரி முரட்டாட்டம் பண்ணினார்கள். தேவன் திருப்பி விட்டார் திசையை. அதே தான் நடக்கும் இப்பொழுதும் எத்தனையோ சபைகளுக்கு. யூ டோன்ட் கோ ஃபார்வர்ட், you will be turned back. நீ முன்னுக்கு போகாத சமயத்திலே வேறு பக்கமாய் திரும்ப வேண்டி வரும். அவைகள் தான் எழுதப்பட்ட எச்சரிப்புகள். அவர்களுக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்காதிருக்க கவனமாயிரு. சோ ராஜ்யத்துக்காய் காத்திருந்தவர்கள் இவர்களும் காத்திருந்தார்கள். இயேசு வருகிறார், விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு வானத்திலே முடிந்ததும் அவர் பரிசுத்தவான்களோடு அவரோடு கூட பாடுபட்டவர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள், அவருக்கு பின்னாலே தெரிந்தவர்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்வார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே ஜெருசலேம் நகரத்திலே அவருடைய தலைமை காரியாலயம் இருக்கும். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் பூமியிலே. வெளிப்படையாகவும் 5:11, 19 20 21 அதிகாரம் எல்லாம் இவைகளைத்தான் கூறுகிறதே. அந்த ராஜ்யம் வேறு ஒரு ஜனத்துக்கு கொடுக்கப்படாமல் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். ஆதி முதல் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது பிதா அதிக நிச்சயம். May the Lord bless you. Are you waiting for the kingdom? If not, why not? நீ ராஜ்யத்துக்கு காத்திருப்பாயா? அந்த கள்ளனை ஞாபகம், அவன் இப்பொழுது கள்ளன் அல்ல, வலதுபுறம் அறையப்பட்டவன். What a wonderful story. அற்புதமான ஒரு கதை. கடைசி நேரத்திலே அவன் விசுவாசம் எப்படி வாயினால் வந்தது என்னை நினைவு கூறும். உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது அவர் இன்னும் சாகவே இல்லை, அவர் வசனத்தை விசுவாசித்தான். அவர் மேகங்களோடு நான் வருவேன், மனுஷகுமாரனை தூதர்களோடும் மகிமையோடும் பிதாவினுடைய மகிமையோடு வர உங்கள் கண்கள் காணும் என்று மனுஷகுமாரன் என்று சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியன் கிள்ளித்தான் தன்னுடைய சட்டையை. இனிமேல் எங்களுக்கு வேண்டியதில்லை, ஏன் அது மேசியா ஒராள் தான் அப்படி கூறலாம், தானியல் சொன்னது மேசியா தான் அப்படி வருவார், மனுஷகுமாரன்ங்கிறது அவர் தான், அதையே நான் தான் என்று சொல்லி போட்டார். மனுஷகுமாரன் வருவதை உன் கண்கள் காணும். Are you believing that? நீ அதை விசுவாசிக்கிறாயா? நீ பாக்கியவான். Give praise and glory and honor to the Lord. Praise the Lord!